கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நேர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் வல்ல இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
விடுதலை தருபவரே, என் விண்ணப்பம் கேட்பவரே, சுகமாக்குவா உன்பலவினத்தை,
ஒருமுறை ஒரு வீட்டிலே திருமண விழாவின் பொழுது தகப்பனார் மிகவும் வேதனையோடு அழுது கொண்டிருந்தார். அந்த வீட்டில் இருந்த சிறிய பையன் தகப்பனாரை பார்த்து, அப்பா, ஏன் நீங்கள் இந்த நல்ல நாளிலே அழுது கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளிலே ஏனப்பா நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த தகப்பனார் சொன்னாராம், என்னுடைய மகள் இன்றிலிருந்து என்னொரு வீட்டிலே வாழப்போகிறாள். அதனாலே எனக்கு அந்த பிரிவை தாங்க முடியாமல் கவலையா இருக்கிறது, அதனாலே நான் அழுகிறேன் என்று சொன்னாராம். அப்ப அந்த வீட்டில இருந்த சிறிய பையன் தகப்பனாரே பார்த்து கேட்டாராம், அப்பா, அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய மகளை இந்த வீட்டில் இருந்து இழக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டு அழுகிறீர்கள். அப்ப இவரை திருமணம் செய்ய போகிற அந்த மணவாளன் அவருடைய வீட்டிலே எங்களுடைய அக்கா போய் வாழப்போகிறாளே, அப்ப அவருடைய நிலைமை என்ன என்று கேட்டதற்கு, அவர் அழுவாரா அல்லது சிரிப்பாரா, எப்படி இருப்பார் என்று கேட்டதற்கு அவருடைய தகப்பன் சொன்னாராம், தம்பி, நான் இன்றைக்கு அழுகிறேன், என்னுடைய மகளை நான் பிரிகிறேன் என்பதற்காக. ஆனால் இவரை திருமணம் செய்ய போகிறவரோ நாளையிலிருந்து அழப்போகிறார் என்று சொன்னாராம். அப்படியாக அல்ல வான்புரா நேயர்களே, நமது குடும்பங்களிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்று மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.
நெருக்கத்திலே கூப்பிட்டா விண்ணப்பம் கேட்பாரே. நெருக்கத்திலே தருபவரே, உன் கட்டுகளை முறித்து விடுதலை தருபவரே. சுகமாக்குமா,
சுகமாக்குமா ஆண்டவரே என்று கேட்போம்.
சுகமாக்குமா, உன் பலவீனத்தை
இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தை மாற்றுவார்.
மூளை வளர்ச்சி. பிள்ளையின் மூளை வளர்ச்சியானது 2 தசாப்தங்களை எடுக்கிறது என்று ரோபர்ட் கரன் கூறுகிறார். மனித மூளையானது பிள்ளையின் வளர்ச்சி சூழலுக்கு ஏற்ப அமைந்துள்ளது என்றும், தமது உணர்வு ரீதியான அடையாளங்கள், அனுபவங்கள், தாமே தெரிந்து கொண்ட வாழ்க்கை நியதிகள் என்பவற்றால் பெறப்படும் அறிவு வளர்ச்சி என்பனவற்றை மனித மூளை தாங்கிக் கொள்கிறது எனவும் கூறப்படுகிறது. குழந்தை பருவத்தில் மனித மூளை வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கிறது. அது பின்னர் படிப்படியாக வளரிளம் பருவம், வாலிப பருவம் என்ற 2 நிலைகளை தாண்டும் போது பல்வேறு பண்பாட்டு பின்னணிகளை கொண்ட அறிவு வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் பெறுகின்றது. எனவே பிள்ளைகளுக்கு அறிவூட்டும் பணியானது பிள்ளைகளின் வாலிப பருவம் வரையும் தொடர்ந்து செல்கின்றது என்பதை பெற்றோர் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ந்த பின் அவர்களுக்கு அறிவூட்ட நினைப்பது அதிக பலன் தராது என்பதையும் பெற்றோர் நினைவில் கொள்ளுதல் வேண்டும். வான்பரா நிகழ்ச்சியில் தொடர்வது பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம். இத்தியானம் சென்ற வான்றா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். நேயர்கள், எமது வான்றா நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலம் கேட்க விரும்பினால் எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com. இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற வான்றா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்றா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க முடியும். எமது இணையதளம் www.tamilgoodnews.com. பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்காஸ் நற்செய்தி நூல் 18 அதிகாரத்திலே வசனங்கள் 35-43 உள்ள வசனங்களில் பார்வை பெற்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இருந்து அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் நம்பிக்கையாய் செயல்பட்டார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்புகிறவர் பேறு பெற்றவர் என்ற தலைப்பில் இருந்துதான் இப்படிப்பட்ட சிறிய தலைப்புகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பார்வையில்லாத ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து பார்வை பெற்றார். அவர் பார்வை பெற்றதுக்கு என்ன காரணம்? அவருடைய நம்பிக்கைதான் காரணம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது நம்முடைய நம்பிக்கை நம்மை காப்பாற்றுகிறது, நம்முடைய நம்பிக்கை நமக்கு விடுதலை தருகிறது. கடவுள் மேல் நாம் நம்பிக்கையா இருப்பதனாலே அவர் தன்னை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை, வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. அவர் எப்பொழுதுமே அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு துணையாயிருக்கிறார். அவர்களுடைய சார்பாக இருந்து அவர்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இன்று நாம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த பார்வையற்றோருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி நூலிலே 18 அதிகாரத்திலே 38 வசனம், லூக்காஸ் 18:38.
உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பார்வை தெரியாதவர், பார்வையில்லாதவர் இயேசு அவ்வழியே போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டவுடனே அவரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்திலே ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். ஒன்று, இயேசுவே என்கிற அந்த வார்த்தை. இரண்டாவது, தாவீதின் மகனே என்கிற வார்த்தையாகும். இந்த ரெண்டு வார்த்தைகளுமே முக்கியமான வார்த்தைகள். இயேசுவே என்கிற அந்த வார்த்தையும் தாவீதின் மகனே என்கிற அந்த வார்த்தையும். பார்வை இல்லாத அவர் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசுவே என்று கூப்பிடுகிறார். சிலர் இயேசுவை போதகரே என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த சிலர் இயேசு வந்து ஒரு தச்சனுடைய மகன்தானே என்று நினைத்திருக்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசுவை ஒரு தேவ தூஷணம் சொல்லுகிறவராக, அதாவது அவர்களுடைய மதத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவராக பார்த்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே பார்வையற்ற இந்த மனிதர் இயேசுவை எப்படி பார்த்திருக்கிறார் என்றால், முதலாவதாக இயேசுவாகவே பார்க்கிறார், இரண்டாவது தாவீதின் மகனே என்று சொல்லி நம்புகிறார். கடவுள் மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையிலே இவை இரண்டும் முக்கியமான ஒன்றாகும். அதாவது முதலாவது அவர் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டார். இயேசுவே என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லப்பட்டது என்றால், மத்தேயு நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 1:21 அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லப்பட்டது. இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது மக்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பார். ஆகவே இயேசு என்கிற அந்த வார்த்தைக்கு பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர் என்று அர்த்தமாகும். ஆகவே இந்த பார்வையற்ற மனிதர் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த வார்த்தைக்கு அந்த பெயருக்குரிய அர்த்தத்தையும் அவர் புரிந்து உணர்வோடு தான் கூப்பிட்டிருக்க வேண்டும். எங்களை மீட்க வந்தவரே, எங்கள் பாவங்களிலிருந்து மீட்க வந்தவரே, எங்களுடைய வேதனைகளிலிருந்து மீட்க வந்தவரே, எங்களுடைய அடிமை கட்டுக்களிலிருந்து மீட்க வந்தவரே என்ற அந்த உணர்வோடு தான் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார் என்றால், நம்மை மீட்க வந்தவர், நம்முடைய பாவத்திலிருந்து மீட்க வந்தவர். பாவத்திலிருந்து மீட்க வந்தவர் என்றால் என்ன அர்த்தம்? வெறும் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல. பாவத்திலிருந்து மீட்க வந்தவர் என்றால் பாவத்தினால் என்னென்ன உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்திலுமிருந்து நம்மை விடுவித்து வாழ வைப்பவர். விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, வாழ வைக்கிறவர். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், நான் வாழ்வழிக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். விடுவிக்க மட்டும் வரவில்லை, வாழ்வழிக்கவும் வந்தவர். அதாவது விடுவித்து வாழ வைக்க வந்தவர். எதிரிகள் முன்னிலையிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் கடவுள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். அதுபோல ஆண்டவராக இயேசுவும் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்றால், நம்மை விடுவித்து, அதாவது பாவத்தில் இருந்தும் பாவத்தினால் தோன்றிய எல்லா விதமான தீமையில் இருந்தும் நம்மை விடுவித்து வாழ வைக்க வந்தார். எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறார் என்றால், பாவத்தினாலே தோன்றிய எல்லா விதமான துன்பங்கள், பாவத்தினால் தோன்றிய நோய்கள், பாவத்தினால் தோன்றிய சாபங்கள், பாவத்தினால் தோன்றிய எல்லா விதமான அசுத்தமான காரியங்கள், தீமையான காரியங்கள், இருள் சூழ்ந்த விடயங்கள், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், அல்லது இந்த தியானத்தை கேட்கிறவர்கள், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு உங்கள் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறவர் அல்ல. அந்த பாவத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான தீமையிலிருந்தும் உங்களை விடுவிக்கிறவர். இந்த பார்வை இல்லாதவர், பார்வையற்றவர் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டார். எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் மன்றாடுகிறார். அப்போ அவர் இயேசுவை என்னை விடுவிக்கிற ஒருவராக பார்த்தார், தன்னை விடுவிக்கிற ஒருவராக பார்த்தார். அதுபோலதான் நீங்களும் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை விடுவிக்கிறவராக, உங்களை வாழ வைக்கிறவராக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவர் விடுதலை ஆக்குவதோடு உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். இதோ இந்த மனிதருக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்வை வந்ததுனாலே அவருக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. அதுபோல நம்மை ஆசீர்வதித்து விடுவித்து நமக்கு புது வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, அவர் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவதோடு தாவீதின் மகனே என்று சொல்லி கூப்பிட்டாராம். தாவீதின் மகனே என்றால் அக்காலத்திலே தாவீதின் வழியாகத்தான் மேசியா தோன்றுவார் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தையால் அறிவிக்கப்பட்டிருந்தது தீர்க்க தரிசனமாக. ஆகவே இந்த பார்வை தெரியாதவர் பாருங்கள், அதாவது பார்வை இல்லாதவர் இயேசுவே என்று கூப்பிடுவதோடு தாவீதின் மகனே என்றும் சொல்லுகிறார். அப்படின்னால் நீர்தான் மேசியா என்பதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மேசியா என்றால் அதாவது நம்மை மீட்க வந்தவர், அதாவது மேசியா என்றால் இரட்சகர் என்கிற அந்த பொருளை, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிற அந்த பொருளை அது காட்டி நிற்கிறது. அப்ப எங்களை விடுவிக்க வந்தவரே, அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, எங்களை விடுவித்து வாழ வைக்க வந்தவரே, எங்களை விடுவித்து வாழ வைக்க வந்த மேசியாவே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அது எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையும் அறிக்கையுமா இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இன்று நம்மிலே பலர் இயேசுவே என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். சபக்கூட்டங்களிலே கூட இயேசுவே என்று மன்றாடுவதற்கு நம்மிலே பலர் வெட்கப்படுகிறோம். இயேசுவை பற்றி பேசுவதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். இயேசு என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கெல்லாம் நாம் தயங்குகிறோம். ஆனால் இந்த பார்வை இல்லாதவர், பார்வையற்றவர் பாருங்கள், இயேசுவே தாவீதின் மகனே என்று சொல்லி கூக்குரல் இட்டாராம். பின்னிலே நாம் பார்க்கிறோம் என்ன என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவரை அமைதியா இருக்கும்படி சொன்னார்களாம், ஆனால் அவர் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி நூலிலே 18:38 வசனங்களே பாருங்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியா இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படினால் அவர் இன்னும் அதிகமாக உரக்க கத்தி கூப்பிட்டிருக்கிறார். பார்த்தீர்களா, அவர் எந்த அளவுக்கு இயேசுவை இயேசுவில் நம்பிக்கை வைத்து கூப்பிட்டிருக்கிறார் என்பது மிக அவசியமாகும். அதுபோலதான் நாமும் இயேசுவை கூப்பிடுவதை குறித்து தயங்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. இயேசுவே என்று சொல்வது உங்களுக்கு வெட்கம் அல்ல, இயேசுவே என்று சொல்வதுதான் உங்களுக்கு விடுதலை, அதுதான் உங்களுக்கு வெற்றி. நாம் யார் யாரையெல்லாம் கூப்பிடுகிறோம், எப்படி எப்படியெல்லாம் கூப்பிடுகிறோம், எவ்வளவு சத்தமாக எல்லாம் கூப்பிடுகிறோம், நமக்கு ஒரு துன்பம் வந்து விட்டதனால் எந்த அளவுக்கு நம்முடைய குரலை உயர்த்தி அழ முடியுமோ அந்த அளவுக்கு குரலை உயர்த்தி அழுகிறோம். யார் மேலாவது கோபம் வந்து விட்டதென்றால் எந்த அளவுக்கு சத்தமாக நாம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமாக எல்லாம் நாம் பேசுகிறோம். இயேசுவை கூப்பிடுவதற்கு மட்டும் நாமே தயங்க வேண்டும்.
அன்பர்களே, இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ, இயேசு ராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ, இயேசு ராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. வந்து கேளுங்கோ நின்னு பாருங்கோ, தம்பி வந்து கேளுங்கோ நின்னு பாருங்கோ, இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ, இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ, இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ. தில்லாலங்கடி தில்லாலங்கடி தில்லாலங்கடியோ, இயேசுராஜம் பேர சொல்லி பாட வந்தேங்கோ.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
என்ற வார்த்தையை உச்சரிப்பதுக்கெல்லாம் நாம் தயங்குகிறோம். ஆனால் இந்த பார்வையில்லாதவர், பார்வையற்றவர் பாருங்கள், இயேசுவே தாவீதின் மகனே என்று சொல்லி கூக்குரல் இட்டாராம். பின்னிலே நாம் பார்க்கிறோம் என்ன என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவரை அமைதியாயிருக்கும்படி சொன்னார்களாம், ஆனால் அவர் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி நூலிலே 18 அதிகாரத்திலே 38-39 வசனங்களை பாருங்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படினால் அவர் இன்னும் அதிகமாக உரக்க கத்தி கூப்பிட்டிருக்கிறார். பார்த்தீர்களா, அவர் எந்த அளவுக்கு இயேசுவில் நம்பிக்கை வைத்து கூப்பிட்டிருக்கிறார் என்பது மிக அவசியமாகும். அதுபோலதான் நாமும் இயேசுவை கூப்பிடுவதை குறித்து தயங்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. இயேசுவே என்று சொல்வது உங்களுக்கு வெட்கம் அல்ல, இயேசுவே என்று சொல்வதுதான் உங்களுக்கு விடுதலை, அதுதான் உங்களுக்கு வெற்றி. நாம் யார் யாரையெல்லாம் கூப்பிடுகிறோம், எப்படி எப்படியெல்லாம் கூப்பிடுகிறோம், எவ்வளவு சத்தமாக எல்லாம் கூப்பிடுகிறோம். நமக்கு ஒரு துன்பம் வந்து விட்டதனால் எந்த அளவுக்கு நம்முடைய குரலை உயர்த்தி அழ முடியுமோ அந்த அளவுக்கு குரலை உயர்த்தி அழுகிறோம். யார் மேலாவது கோபம் வந்து விட்டதென்றால் எந்த அளவுக்கு சத்தமாக நாம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு சத்தமாக எல்லாம் நாம் பேசுகிறோம். இயேசுவை கூப்பிடுவதற்கு மட்டும் நாம் ஏன் தயங்க வேண்டும்? இயேசுவை கூப்பிடுவதற்கு மட்டும் நீங்கள் ஏன் வெட்கப்பட வேண்டும்? நான் இயேசுவே என்று கூப்பிட்டால் யார் ஒருவர் என்ன நினைக்கப் போகிறார் என்று சொல்லி நீங்க ஏன் கலங்குகிறீர்கள்? கூப்பிட்டு பாருங்கள், அந்த இயேசு உங்களை எவ்வளவாய் உயர்த்துவதை நீங்கள் காண முடியும். ஆகவே இந்த பார்வையற்றவர் இயேசுவே தாவீதின் குமாரனே, மகனே என்று கூப்பிட்டார் என்றால், இந்த பார்வையற்றவர் இயேசுவை தங்களை மீட்க வந்தவராகவும் மீட்க வந்த மேசியாவாகவும் அவர் விசுவாசித்தார், அதை நம்பினார், அதனால்தான் நோக்கி கூப்பிட்டிருக்கிறார். அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கூட இயேசுவை நம்மை மீட்க வந்த இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக ஏற்று அவர் மேல் நம்பிக்கை வைப்பதுதான் நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தருகிறது, உயர்வை தருகிறது. நாம் கடவுளை நம்புகிறோம் என்றால், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்று வாழுகிற அந்த அனுபவம் நமக்கு மிக மிக அவசியமாகும். அடுத்த பகுதியிலே பாருங்கள், லூக்காஸ் நற்செய்தி நூல் 18 அதிகாரத்திலே 39-40 வசனங்கள். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார், அவர் நெருங்கி வந்தார் என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த பார்வையை அற்றவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூக்குரல் இடும் பொழுது, இயேசுவோடு சென்று கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்களாம், அமைதியாயிருக்கும்படி அவரிடத்திலே கூறினார்களாம். அப்ப இயேசுவோடு சென்றவர்களுக்கு அவர் கூப்பிட்டது ஒரு எரிச்சல் தருகிறதாக, ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதாக இருந்திருக்கிறது. ஆனால் அவரோ அதையும் தாண்டி இயேசுவை கூப்பிட்டார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு வழி நடந்தவர்கள் பாருங்கள், இவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த இந்த கண்டறியாதவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிச்சை எடுப்பதை தடுத்து நிறுத்தவில்லை, மாறாக இயேசுவை கூப்பிடுவதை தடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி நூல் 18 அதிகாரத்திலே 35 பாருங்கள், மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருப்பதை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். பார்த்தீர்களா, இந்த பார்வையற்றவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்தவர்கள் யாரும், நீ பிச்சை எடுக்காதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி பிச்சை எடுப்பதை தடுத்த அவர்கள் தயாராக இல்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை தடுத்து நிறுத்தினார்கள். அதுபோலதான் இன்றைக்கும். இன்றைக்கும் என்ன நடக்கிறது என்றால், நாம் இயேசுவை நோக்கி பார்த்து எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் பலர் தடைகளை உண்டாக்குகிறார்கள், தடுத்து நிறுத்துகிறார்கள். நாம் வேறு என்ன செய்தாலும் அதை அவர்கள் தடுத்து நிறுத்த தயாராயில்லை. நன்றாக குடித்து கும்மாளம் அடித்து களியாட்டம் பண்ணட்டும், அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், உலகம் உற்சாகப்படுத்துகிறது. இட்ஸ் வெரி குட், நல்ல விடயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். இதுவும் செய்யாமலா இந்த கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருப்பது? இந்த வயசுல இதெல்லாம் செய்யவில்லை என்றால் இனி எப்பொழுது செய்ய போகிறாய்? ஆகவே நன்றாக குடி, நன்றாக களியாட்டம் பண்ணு என்று அதுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் அதே நபர் இயேசுவை நம்ப ஆரம்பித்து விட்டார், இயேசுவை நம்பினதுனாலே இவைகள் எல்லாம் நிறுத்தி விட்டார். இந்த களியாட்டங்கள், குடிப்பது, புகைப்பிடிப்பது, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, இதனாலே குடும்பங்கள் எல்லாம் குழப்பமா இருக்கிறது, இதெல்லாம் நிறுத்துவோம் என்று சொல்லி நிப்பாட்ட ஆரம்பித்தால், நல்லவராக மாற ஆரம்பித்தால் பலராலே அதை பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை. அதனாலே பலர் எதிர்ப்புகளை காட்டுகிறார்கள். அன்றைக்கு இயேசுவோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் இன்றைக்கும் செய்கிறார்கள். அதனாலே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பார்வையற்றவர் இயேசுவை இன்னும் அதிகமாய் கூக்குரல் இட்டு கூப்பிட்டது போலதான் நாமும் இயேசுவை தேடும் பொழுது என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நோக்கி பார்க்காமல், அந்த தடைகளை பொருட்படுத்தாமல், அதையும் தாண்டி நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்விலே இயேசுவை விசுவாசிப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் அவரை பார்த்து இவரை பார்த்து எல்லாம் நம்பிக்கை வைத்தால் எல்லாவற்றுக்கும் ஆம் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுது இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ, இறை வார்த்தையிலே நம்பிக்கை அறுங்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது பார்த்துக்கிறால் சிலர் சொல்லுகிறார்கள், இல்லை இது தவறு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் போதிக்க கூடாது, யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எங்கு நீங்கள் படித்தீர்கள், என்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் பலர் கேட்கிறார்கள். இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே பொதுநிலையினராகிய நாங்கள் இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி போதிக்க ஆரம்பித்தால் சிலர் நினைக்கிறார்கள், நீங்கள் குருக்கள் இல்லையே, குருக்கள் மட்டும்தானே அதை போதிக்கலாம், நீங்கள் எப்படி அதை போதிக்கிறீர்கள் என்று சிலர் அறியாமையினாலே சிலர் சரியாக அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் கதைக்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு தெரியாது, இன்றைக்கு திருச்சபையிலே பொதுநிலையினரும் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதனால்தான் அப்படி சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கத்தோலிக்க மக்களாக இருந்தால் இன்றைக்கு இறைவார்த்தையை போதிக்கின்ற கடமை திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதைத்தான் திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. வெறும் குருக்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு எடுத்துக்கொண்ட எல்லோருமே இயேசுவை நாங்கள் அறிய வேண்டும், இயேசுக்குள் நாங்கள் வாழ வேண்டும், அந்த இயேசுவை நாங்கள் அறிவிக்க வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் வேதாகமத்தை வைத்து நாங்கள் படிக்க வேண்டும், வேதாகமத்தில் நாங்கள் வாழ வேண்டும். அதனால்தான் இப்பொழுது திருப்பலி ஆராதனையிலே பாருங்கள், திருப்பலி ஆரம்பமாகும் முன்பு வேதாகமத்தையே இரண்டு கரங்களாலும் உயர்த்தி பிடித்தபடி, தூக்கி பிடித்தபடி பவனி போவார்கள். இதெல்லாம் முன்பு இருந்ததல்ல, இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருப்பலி ஆரம்பமாகும் பொழுது வேதாகமத்தை உயரமாக தூக்கி பிடித்துக் கொண்டுதான் அந்த பவனி போகிறது. நச்சேரி வாசிக்கும் பொழுது நச்சேரியை வாசிக்கிற குருவானவர் அந்த வேதாகமத்தை கையில எடுத்து உயர பிடித்துக் கொண்டு வந்துதான் நச்சேரியை வாசிக்கிறார். அந்த நச்சேரியை வாசிக்கும் பொழுது பார்த்துக்கின்றால் ரெண்டு பேர் அருகிலே மெழுகுதிரி ஏந்தி கொண்டிருப்பார்கள். இவற்றுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், இந்த திருப்பலி அர்த்தமுள்ளதாக மாற்றப்பட வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நம்புங்கள், இறை வார்த்தையில்தான் வாழ்வு உண்டு என்று எடுத்து காட்டுவதற்காகத்தான் அந்த இறை வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறார்கள்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு. இது கிராமப்புற பாட்டு, இது நாட்டுப்புற பாட்டு, இது அல்லேலூயா பாட்டு, இது அபிஷேக பாட்டு. பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு. ஐயா பாட்டு, இது பரலோக பாட்டு. கனியிலும் மதுரமான அதிமதுர பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு, நான் ரசித்து பாடு பாட்டு. இது அன்பு உள்ள பாட்டு, இது பண்பு உள்ள பாட்டு, என் துன்பம் நீக்கும் பாட்டு, என் துயரம் நீக்கும் பாட்டு, நம்மை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே சுராஜா. பாட்டு பாட்டு ஐயா பாட்டு பாட்டு ஐயா பாட்டு.
நீர்கள் கன்னடா கத்தோலிக்க புதுவாழ்வு நஞ்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பார்வையற்ற ஒருவரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
அதை அந்த உயர்த்தி பிடிக்கிற அந்த வார்த்தையெல்லாம் வாழ்வு உண்டு என்பதை காட்டுவதற்கின்ற ஒரு அடையாளமாகத்தான் அதை உயர்த்தி காட்டப்படுகிறது என்றால், கத்தோலிக்க திருச்சபையில் எல்லாமே அடையாளத்தின் வழியாக காட்டப்படுகிறது. அதில் ஒன்றுதான் பிதாசுதன் பரிசுத்தாவி என்று நாம் பிதாசுதன் பரிசுத்தாவி என்ற அந்த அடையாளத்தை போடுகிறோம். ஏனென்றால் எதை ஆரம்பித்தாலும் பிதாசுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த திருத்துவத்தின் பெயராலே தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அதனாலேதான் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே என்று ஆரம்பமாகி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே தான் முடிவடைய வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வழிபாடு, ஒரு கிறிஸ்தவ சபம், ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் திருத்துவத்தின் பெயரால் ஆரம்பமாகி திருத்துவத்தின் பெயரால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆரம்பமாகி பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நிறைவு பெறுகின்றது. அதற்கு அடையாளமாக நாம் கையினாலே அதை போடுகிறோம். எல்லாமே அடையாளத்தினால் காட்டப்படுகிறதுதான் நம்முடைய திருச்சபையின் வழிபாடுகள். சரி, அந்த வழிபாட்டுக்குள்ளே நாம் இயேசுவை அறிந்து கொண்டு அதற்குள்ளே வாழ வேண்டும். அதனால்தான் நச்சேரி வாசிக்கும் பொழுது அருகிலே ரெண்டு மெழுகுதிரி கொளுத்த ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஏதோ ஏஞ்சலுக்கு அடையாளமாக அவர்கள் அங்கு நிற்கவில்லை, மாறாக வாசிக்கப்படுகிற இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஒளியுள்ள வார்த்தை என்பதற்கு அடையாளமாகத்தான் மெழுகுதிரி காட்டப்படுகிறது. இந்த வார்த்தை ஒளியானது, இந்த வார்த்தை வாழ்வு தருவது என்பதற்கு அடையாளமாக. ஆகவே திருப்பலியிலே நாம் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இது ஒளியான வார்த்தை, வாழ்வு கொடுக்கிற வார்த்தை என்று நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் அந்த வாசகத்தை வாசித்து முடித்தவுடனே குருவானவர் சொல்லுவார், இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நச்செய்தி என்று சொல்லுகிறார்கள். வாழ்வு கொடுக்கிற நச்செய்தி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வது, இயேசுவுக்குள் வாழ்வது, அதுதான் நமக்கு ஒரு பெரிய வெற்றியாகும். அன்றைக்கு அவர் இயேசுவே தாவீதின் மகனே என்று கூப்பிடும் பொழுது பலர் தடுத்தார்கள். ஆனாலும் அதை தாண்டி கூப்பிட்டது போல நாமும் இயேசுவை தேடும் பொழுது தடைகள் வரலாம். தடைகளை நாம் ஒரு பெரிதாக பொருட்டாக எண்ணாமல் அதையும் தாண்டி இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய வல்லமையை நமது வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுகிறோம். ஆக பிச்சை எடுப்பதை தடுக்காத மனிதர்கள் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தடுத்து நிறுத்தினார்கள். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்கள் அல்லது இயேசுவோடு வந்தவர்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமலேயே அவரை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஒரு பார்வையற்றவர் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயமாக இயேசு அவருக்கு இரக்கம் காட்டுவார் என்கின்ற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால்தான் அமைதியா இருக்கும்படி சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, இயேசு இவர்களுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், இவர்களை மீட்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது கட்டாயமாக இயேசு அவர்களுக்கு குரல் கொடுப்பார், அவர்களுக்கு விடுதலை தருவார் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்களால் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கிறது. அதுபோல இன்றைக்கும் பலர் அப்படி இருக்கிறார்கள். இயேசு யார், இயேசு எதற்காக வந்தார் என்கின்ற அந்த அறிவு பலருக்கு இல்லாமல் இருக்கிறது. சிலர் இயேசுவை ஒரு வெறும் கிறிஸ்தவ கடவுளாக பார்க்கிறார்கள். இயேசு வரும் சிலுவையிலே மரித்த எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்ற அந்த அறிவோடு மட்டும் நிற்கிறார்கள். அதைவிட இன்னும் ஆழமாக அவர்களால் போக முடியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த பார்வையற்றவர் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கூப்பிட்டார். அவரோடு வந்தவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ஆனாலும் இயேசு அதை தாண்டி அவரை தன்னிடத்தில் அழைத்து சுகமாக்குகிறார். இங்கே நாம் இரண்டாவது கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், நாம் இயேசுவோடு நடப்பது முக்கியமல்ல, அந்த இயேசுவை யார் என்று அறிந்து அவரோடு நடப்பதுதான் மிக மிக முக்கியமாகும். நாம் கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியமல்ல, அந்த கிறிஸ்து யார் என்பதை அறிந்து இருப்பதுதான் நமது வாழ்க்கையின் வெற்றியாகும். நமது விசுவாச வாழ்விலே கிறிஸ்து யார், அவர் எதற்காக வந்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. ஒருமுறை ஒருவர் ஒரு ஆய்வு நடத்துகிறார். ஊருக்கெல்லாம் சென்று இயேசுவை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். கேட்டாராம். அதற்கு பலர், ஆம், எங்களுக்கு இயேசுவை தெரியும் என்று சொன்னார்களாம். எப்படி, என்ன, எந்த அடிப்படையிலே உங்களுக்கு இயேசுவை தெரியும் என்று கேட்டதுக்கு பலர் சொல்லியிருக்கிறார்கள், அவர் வந்து ஒரு கடவுள். சிலர் சொல்லியிருக்கார்கள், அவர் வந்து கிறிஸ்தவர்களுடைய கடவுள். சிலர் சொல்லியிருக்கார்கள், அவர் ஒரு தீர்க்கதரிசி. சிலர் சொன்னார்களாம், அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், சிலுவையிலே மரித்தவர் என்று அவரை பற்றியெல்லாம் சொன்னார்களாம். அந்த ஆய்வின் முடிவிலே அந்த ஆய்வை செய்தவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை பற்றி கேட்டபொழுதெல்லாம் மக்கள் இயேசு யார் யார் என்று சொன்னார்கள், ஆனால் இயேசு தங்களுக்கு யார் என்று யாரும் சொல்லவில்லை என்று அவர் சொன்னாராம். இயேசு தங்களுக்கு யார் என்று யாரும் சொல்லவில்லையாம். இயேசு கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள், இயேசு தீர்க்கதரிசி என்று சொல்லியிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்தவர்களுடைய கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்கள், இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்னை மீட்க வந்தவர்தான் அவர், அவரால் தான் நான் இன்றைக்கு மீட்படைந்திருக்கிறேன், அவர் என் பாவங்களை மன்னிக்க வந்தவர், அவர் என்னை சாத்தானின் கரங்களிலிருந்து விடுவிக்க வந்தவர் என்று யாருமே சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த அனுபவம் இல்லாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே மக்கள் இருக்கிறார்கள். இயேசு என்றால் யார் என்று கேட்டால், அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர், அவர் கடவுள், அவர் கிறிஸ்தவருடைய கடவுள் என்றெல்லாம் பலர் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் கூட அப்படித்தான் சொல்லலாம், சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு யார் உங்களுக்கு என்றால், அவர்தான் என்னை மீட்டவர், அவர் என் பாவங்களை மன்னித்தவர், அவர் என் வாழ்க்கையை மாற்றினவர், அவர் என் கண்ணீரை துடைத்தவர், என் வாழ்க்கையிலே ஒளியை தந்தவர் என்று பலர் இன்றைக்கு சொல்ல தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த சாட்சி வாழ்க்கை இல்லாதவர்களாக நாம் பலர் இருக்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, இயேசு உங்களுக்கு யார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? இயேசு உங்களுக்கு யார்? அவரை வெறும் அறிவளவில் அறிந்திருக்கிறீர்களா, அல்லது வாழ்க்கையிலே அவரால் தொடப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அவர் உங்களோடு பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அது மிக மிக அவசியமாகும். ஏனென்றால் அன்றைக்கே இயேசுவோடு இருந்தவர்கள் இந்த பார்வையற்றவர் இயேசுவை கூப்பிடும் பொழுது தடுத்து நிறுத்தினார்களே. ஏன்? இயேசு இப்படிப்பட்டவர்களை தேடி வந்தவர், அவர்களை மீட்பார் என்று அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள். அதுபோல இன்றைக்கும் இயேசு யார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க வந்தவர், இயேசு உங்களை வாழ வைக்க வந்தவர், இயேசு உங்கள் கூக்குரலுக்கு பதில் கொடுக்க வந்தவர், இயேசு உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்க வந்தவர், இயேசு உங்கள் மேல் இருக்கிற சுமையை நீக்க வந்தவர், இயேசு பாதாளத்தில் இருந்து உங்களை மீட்டு பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக வந்தவர், இயேசு உங்களை கடவுளின் மக்களாக மாற்ற வந்தவர், இயேசு உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்க வந்தவர், இயேசு நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர். ஆகவே இயேசு உங்களுக்கு யார் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை அனுபவித்த அந்த சொந்த அனுபவம் உண்டாகட்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றி. அடுத்தது அந்த மனிதரிடத்திலே அங்கு நடந்த சம்பவத்தில் இன்னொன்றை பார்க்கிறோம் பாருங்கள். அந்த இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலேயே வந்திருக்கிறார்கள். இன்னொரு பார்வையற்றவர் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவரோடு இருந்தவர்கள், அந்த இயேசுவோடு வந்தவர்கள், இந்த மனிதனுக்கு உதவி செய்வோமே, இயேசுவிடத்தில் எப்படியாவது கூட்டிக் கொண்டு போவோமே என்று யாரும் நினைக்கவில்லை. இதன் வழியாக யார் போகிறார் என்று கேட்ட பொழுது இயேசுதான், நசரேத்தூர் இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் இந்த மனிதருக்கு கூக்குரல் இடும் பொழுது அதை இயேசுவிடத்தில் அவரை கொண்டு போவோமே என்று அவர்கள் நினைக்கவில்லை, மாறாக தடுத்து நிறுத்தினார்களாம். இதற்கு என்ன காரணம்? இயேசுவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, இயேசுவையை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கவில்லை. நான்கு பேர் முடக்குவாதமற்றொருவரை இயேசுவின் இடத்திலே சுமந்து கொண்டு வந்தார்களே, அதுபோல இந்த இடத்துல இயேசுவோடு வந்தவர்கள் யாருமே நினைக்கவில்லை. இந்த பார்வையற்றவரை இயேசுவின் இடத்திலே கொண்டு போக வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோலதான் இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் சுயநலத்தோடு வாழ்கிறார்கள். மற்றவர்கள் மேலே எந்த விதத்திலும் இரக்கம் இல்லை, அக்கறை இல்லை. ஒரு சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், தாங்கள் மட்டும்தான் பரலோகம் போகும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சபை மட்டும்தான் பரலோகம் போகும் என்று. இப்படியெல்லாம் பல தரப்பட்ட நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளோ உன்னை போல் உன் பிறரையும் நேசி என்று சொல்லித்தர வந்தார். நாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் மறந்துவிட்டு ஒருவரொருவரை பார்த்து நியாயம் தீர்ப்பது, ஒருவரொருவரை பார்த்து குறை சொல்லுவது, நீ இரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் இரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களை தாக்குவது, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் இல்லை, பரிசுத்தாவின் வரங்கள் இல்லை என்று நியாயம் தீர்ப்பது, இந்த சபையிலே ஆவியானவர் இல்லை, இந்த சபையிலே ஆவியானவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, இப்படி எல்லாமே இதுதான் இன்றைக்கு வேலையாகவே இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நாம் கோட்டை விட்டு விட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உங்களைப் போல் எல்லாரையும் நேசியுங்கள், அன்பு செய்து வாழுங்கள் என்றுதான் சொல்லித்தர வந்திருக்கிறார். நியாயம் தீர்க்க அல்ல, தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாவா என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதுமே இன்னொருவருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொருவரை ஆண்டவரிடத்தில் வழி நடத்துகிறவர்களாக, அன்போடு அழைத்துச் செல்லுகிறவர்களாக, அவர்கள் விடுதலை பெற்று வாழ்வதற்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே அடுத்த முக்கியமான ஒரு பகுதியை பாருங்கள். லூக்காஸ் நற்செய்தி நூல் 18 அதிகாரத்திலே 41 வசனம், 42 வசனம், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவே தாவீதின் மகனே என்று கூவி அழைத்தாரே, அப்படி கூவி அழைக்கும் பொழுது இயேசு அவரிடத்தில் என்ன கேட்டார் பாருங்கள், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி கேட்டார். அப்ப அழைக்கும் பொழுது அவரிடத்தில் என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை இயேசு அறிந்து கொண்டார் அல்லவா. அதுபோல் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு நல்ல வாழ்வை விரும்பி எதிர்பார்ப்பது தவறல்ல. நீங்கள் விரும்புங்கள், நீங்கள் விரும்புகிறதைத்தான் கடவுள் கொடுக்க முடியும். ஒன்றுமே விரும்பாமல் கடவுள் என்ன, கடவுளுக்கு என்ன சித்தமா இருக்கதோ அது கிடைக்கட்டும், கடவுளுக்கு என்ன சித்தமா இருக்கதோ அது கிடைக்கட்டும் என்று என்னவோ லொட்டோ வெட்டுவது போல, கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றை எடுப்பது போல பலர் கிறிஸ்தவ விசுவாசத்தை நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி. அதுபோல இந்த பார்வையற்றவரிடத்திலே கூட கேட்டார், நீர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். பார்த்தீர்களா, விருப்பம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் சரியானதை விரும்ப வேண்டும், அதே நேரத்திலே நாம் விரும்பவும் வேண்டும். பலருக்கு சில விடயங்களை விரும்புவதற்கு தயக்கம் இருக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அப்படி அதை கேட்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இல்லை, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதை நாம் ஆண்டவரிடத்திலே தானே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே விரும்பி கேட்பது ஒரு பிழையும் அல்ல. செபம் என்பது ஒரு மனிதரோடு ஒரு மனிதர் கதைப்பதுதான் செபம், ஒரு உறவு. அப்ப இறைவனோடு நாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து கதைப்பதுதான் உறவாகும், செபமாகும். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விருப்பமானவைகளை நாம் யாரோ ஒரு மனிதரிடத்திலும் அங்கும் இங்கும் தேடி திரிவதற்கு பதிலாக ஆண்டவரிடத்திலே அதை சொல்லுவதிலே ஒரு பிழையும் இல்லை, ஆண்டவரிடத்திலே சொல்லி கேட்பதிலே ஒரு தவறும் இல்லை. அதுபோல இந்த மனிதரிடத்திலே கூட இயேசு கேட்டார், என்னத்தை நீர் விரும்புகிறீர்? அதற்கு அவர் என்ன சொன்னார் பாருங்கள், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படின்னா முதல் அவருக்கு பார்வை தெரிந்திருக்கலாம், பின்பு அவருக்கு பார்வை இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் இப்பொழுது கேட்கிறார், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றால், அந்த காலத்திலே வனாந்தரமான பாதைகளினாலே பலர் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். அப்படி வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது அங்கு வீசுகின்ற அந்த பலத்த காற்றோடு மண்ணும் சேர்ந்து வருமா, அந்த மண் பலருடைய கண்ணிலே அடித்து பலர் பார்வையை இழந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே. அதுபோல இந்த மனிதருக்கு கூட முதல் பார்வை இருந்திருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தினாலே சில நேரம் அந்த பார்வையை இழந்திருக்கலாம். அவை மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மனிதர் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவரை உம்முடைய விருப்பத்தின்படியே, அதாவது இயேசு அவரிடம் பார்வை பெறும், உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கியது என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு என்ன சொன்னாராம், உம்முடைய நம்பிக்கை உமை குணமாக்குகிறது, நீர் பார்வை பெறும் என்று சொன்னார். அவர் பார்வை பெற்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த தியானத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே இயேசு நல்லவராக உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கியே கூக்குரலிடுங்கள். மனிதரை நோக்கி பார்ப்பதிலும் பக்க கடவுளை நோக்கி நீங்கள் பார்ப்பது மேலானது. கடவுளை நோக்கி நீங்கள் விருப்பத்தோடு என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்திலேயே சொல்லுங்கள், ஆண்டவரே இதுதான் எனக்கு விருப்பமாயிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு விருப்பமாயிருக்கிறது, என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அந்த விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு நல்லவராயிருக்கிறார், அவர் உங்களுக்கு தந்தையாயிருக்கிறார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே இந்த பார்வையற்றவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை அடைந்தாரே, அதுபோல நீங்களும் ஆண்டவரிலே நம்பிக்கை வையுங்கள். கடவுளை நம்புகிறவர்கள் ஒருபோதுமே வெட்கப்படுவதில்லை. இந்த பார்வையற்றவர் ஆண்டவரை நம்பினார், இதனாலே அவருக்கு பார்வை கிடைத்ததா? ஆம், பார்வை கிடைத்தது. அவர் மேல் இருந்த இருள் நீங்கி போனது, அவரிடத்தில் இருந்த சுமை அகன்று போனது, பிச்சை எடுக்கிற வாழ்க்கை மாறி போனது, அவருடைய வாழ்க்கையில் இருந்த அடிமைத்தனங்கள் நீங்கி போனது, வீதியில் இருந்த மனிதருடைய வாழ்க்கை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. யாராலே? எதனாலே? இயேசுவை நம்பினதினாலே, இயேசுவாலே. அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை நம்புங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார், உங்களுடைய கீழ்த்தரமான வாழ்க்கை மேலான ஒரு வாழ்க்கையாக உயர்த்தப்படும் என்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது. சாம்பலிலே உள்ளவர்களை உயர்த்தி சிங்காசனத்திலே நான் உட்கார வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம், நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுப்பார். நெறிந்த நாணலை நான் முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆம், நீங்கள் கடவுளை தேடுவீர்கள் என்றால், அவரை நம்புவீர்கள் என்றால், நீங்கள் முறிந்து போக அவர் ஒருபோதும் விடமாட்டார், நீங்கள் மங்கி எறிந்து அணைந்து போக அவர் உங்களை ஒருபோதும் விடமாட்டார், மாறாக உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் பிரகாசித்து எரியும்படி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சியோனே, உன்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று நீ கலங்காதே, நானே உன்னை விசாரிக்கும் ஆண்டவர் என்று கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆம், உங்களை விசாரிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு அந்த பார்வையற்ற மனிதர் வீதியில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தது போலதான், இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்கும் பொழுது நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தனிமையில் இருந்து, வேதனையில் இருந்து, மன விரக்தியில் இருந்து, நான் வாழ்வதனால் எனக்கு என்ன பலன் என்ற நினைப்போடு இருந்து நீங்கள் அழுது கண்ணீர் வடிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று கலங்காதீர்கள். உங்களை விசாரிக்கிறவர் தான் உங்களுடைய ஆண்டவர். உங்களை விசாரிப்பதற்காகவே இயேசு வந்தார். அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவரை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆமென். நேயர்கள், கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறை ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
சரிநீர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பராமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாய நீர் சுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. இத பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே, நம் நல்லாய நீர் சுவை அறிஞ்சு கொள்ளவில்லையே. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறான், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறான். தினம் பூத்து குலுங்கி வாடி போகும் பூவாய் வாடுகிறான், தினம் பூத்து குலுங்கி வாடி போகும் பூவாய் வாடுகிறான். எது நடந்தாலும் செய்வோம் நாமே தேவனின் சித்தமே, எது நடந்தாலும் செய்வோம் நாமே தேவனின் சித்தமே. இத பொல்லாத மனுஷன் புரிஞ்சு கொள்ளவில்லையே.
நீர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.